கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு கூட இந்த நல்ல நாளிலும் இப்படியாய் தேவனுடைய மகா பரிசுத்தமான வார்த்தைகளை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறதான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த சகோதரர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளை நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு தெளிந்த புத்தியுள்ள ஆவி. ஆதார வசனம் நாம் ஏற்கனவே பார்த்தபடி 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நாம் பார்க்க போறோம். இந்த வசனத்தை நம்ம 2 பிரிவாக பிரித்து பார்க்க போறோம். முதலாவது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்படின்னு ஒன்று வருது. அப்புறம் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு காரியத்தை அவர் செய்யலை, இன்னொரு காரியத்தை அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முதலாவது அவர் செய்கிற ஒரு காரியம் பயமுள்ள ஆவியை கொடாமல். ஏன் அந்த வார்த்தை இங்கே வரணும்? அந்த வசனத்தில் தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி இந்த வசனத்தை முடிச்சிருக்கலாம். ஆனால் பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையா இதில் சேர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு உலகத்தில் ஜனங்கள் எல்லாருமே ஏற்கனவே இந்த பயத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்காங்க. அதனால தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலை. ஏன், ஏற்கனவே நீங்கள் அந்த ஆவியை பெற்றிருக்கீங்க. இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம், ரோமர் 8:15. இதில் பார்க்கும்போது திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதுக்கு அப்படிங்கும்போது, ஏற்கனவே நீங்கள் ஒரு பயத்தின் ஆவியில் இருக்கீங்க, மறுபடியும் உங்களுக்கு என்ன ஆகுறதில்ல, அந்த பயத்தின் ஆவியை நான் தரதில்லை, திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எப்போ இந்த ஆவியை நாம் பெற்றுக்கிட்டோம்? இந்த முழு மனுக்குலமே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு வகையில் இந்த பயத்தின் ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்காங்க. எப்போ இவங்க இந்த ஆவியினால் பிடிக்கப்பட்டாங்க, எப்படி பிடிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி உதாரணமாக உலக மக்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மத சம்பந்தமாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேய் பிசாசு மேலே என்ன இருக்குது? நீங்கள் யாரும் தூங்கிடக்கூடாது, அதனால உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பேய் பிசாசு மேலே என்ன இருக்குதுங்க? ஒரு பயம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா என்ன பயம் இருக்குது? நரக பயம் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு நமக்கு அந்த பயம் விட்டு போச்சு, அப்ப நரக பயம் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா, விலங்குகள் அவங்களுக்கு அதை விலங்குகளுக்கெல்லாம் பார்க்கும்போது மனுஷனை கண்டா ஒரு பயம் இருக்கு. மனுஷங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா விலங்குகளை கண்டா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. இப்படி பல வகைகள்ல எல்லாரும் ஏதோ ஒரு காகிதத்துல வந்து பயத்தோட இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா, ஓடி 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 சம்பாதிக்கிறாங்க, இரவு பகலா சம்பாதிக்கிறாங்க, தேசத்தை விட்டு தேசம் போய் சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்தை விட்டு போய் சம்பாதிக்கிறாங்க, நிறைய சொத்து சேர்க்கிறாங்க. எதுக்கு? நாளைக்கு ஏதாவது நமக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா குடும்பத்தை காப்பாற்றணுமே, நாளைக்கு நம்மளால இது முடியலைன்னா ஏதோ ஒன்று நடக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. எதிர்காலத்தை குறித்து தான் பயம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அவங்களுக்கு, சொத்து இது சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி அப்பா அம்மா யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் ஓடி 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 பணம் சேர்ப்பாங்க. எதுக்கு? எதிர்காலத்தை குறித்து தான் பயம். பிரசங்கி அதை குறித்து சொல்லும்போது, பிரசங்கி 5:12. பிரசங்கி 5:12. இப்படி பணத்தை அதிகமாக சேர்க்கிறாங்க, ஆனால் பணத்தை சேர்த்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன போயிடுதுன்னா, தூக்கம் போயிடுது. ஏன் அப்படின்னா, நைட்டில் வந்து திருடன் எடுத்துகிட்டு போயிட்டான்னா அந்த பயம் மறுபடியும் வந்துடுது. இன்னும் நிறைய பேர் மனைவி நமக்கு தெரியாமல் எடுத்துட்டாங்கன்னா அதனால சாவி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வச்சுக்குவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, மனைவிமார்கள் சாவி கொத்தை இடுப்புலேருந்து விடவே மாட்டாங்க, அங்கேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பயம், வேற யாராவது பிள்ளைகள் வந்து எடுத்துட்டா, வேற யாராவது எடுத்துட்டா, மாமியார் மருமகளை, மருமகள் மாமியார், இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மனுக்குலத்துக்குள்ளேயும் பல வகைகளில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு வசனம் பிரசங்கி 4:8. பாருங்க, ஒருவன் ஒண்டிக்காரனா இருக்கிறான், அவன் ஒரே ஒரு ஆள் தான், அவனுக்கு உடனாளி கூட ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் கிடையாது, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை, அப்படியெல்லாம் இருக்கு. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. செருப்பு ஒழுங்கா வாங்கி போடுறதில்ல, ஒழுங்கான ட்ரெஸ் வாங்கி போடுறதில்ல. என்ன பண்றான்னா, சொத்து சேர்க்கிறான் சேர்த்துக்கிட்டே இருக்கிறான், அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகுறதும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். அவன் பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்துல எல்லா ஜனங்களுக்கும் ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சுதான பயம் இருக்கு. அந்த பயத்தோட முடிவு பார்த்தீங்கன்னா, பல வகைகளை பொருள்களை சேர்த்து பார்க்கறாங்க, ஆனா அதுவும் கூட அவங்களுக்கு என்னத்தை கொண்டு வருதுன்னா, முடிவுல பயத்தை தான் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். அப்ப இந்த பயம் மனுஷனுக்கு எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆதி ஆகமம் 3:9-10 இங்க நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றாரு பாருங்க, அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து. முதல் முதல் வேதத்துல பயம் அப்படிங்கிற வார்த்தை எங்க வருதுன்னா, இங்கதான் வருது. பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப முதலாவது பயம் மனுஷனுக்கு எப்ப வந்துச்சுன்னா, எப்ப அவன் பாவம் செஞ்சானோ, எப்ப பிசாசனுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சானோ, அன்னைக்கு ஆரம்பிச்ச பயம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகைகளில் பார்த்தீங்கன்னா இந்த பயங்கள் வந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் சொல்றாரு, இந்த பயத்தை நான் உனக்கு கொடுக்க வரல, இந்த பயமுள்ள ஆவியை நான் உனக்கு கொடாமல் என்ன பண்ண போறேன், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால இப்படி ஜனங்கள் எல்லாம் பயத்தோடயே இருக்கிறதுனால தேவன் சொன்னாரு, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. எத்தனை தடவை சொன்னாரு வேதத்துல பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார், 366. வேற ஏதாவது அப்செக்ஷன் இல்ல. அவ பார்க்கும்போது 366 தடவை பயப்படாதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. வருடத்துக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 365. இந்த லீப் வருடம் அப்படி இப்படி பார்த்தா 366 வரும். அவ பார்க்கும்போது ஒவ்வொரு நாளைக்கும் தேவன் காலையில் நம்ம எழும்பும் போது நம்மை பார்த்து சொல்ற வார்த்தை, நீ பயப்படாத நான் உங்கூட இருக்கேன். இதையே தான் தேவன் என்ன சொன்னார்னா, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சொன்னாரு, நீங்க பயப்படாதீங்க நான் உங்க கூட இருக்கேன். வசனம் வாசிக்கலாம், ஏசையா 41:10. பாத்தீங்களா, நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பாக்குறோம். அடுத்து பார்க்கும்போது 13 வாசிங்க, இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பயப்படாத நான் உன் வலது கையை பிடிச்சிருக்கிறேன், ஏதோ இடது கையை கூட பிடிக்கல வலது கையை பிடிச்சிருக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த வசனம், பூச்சியே, அது பூச்சி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்பமான ஒரு பிராணி இல்லைங்களா, காலில் மிதிச்சா கூட நமக்கு தெரியாது எத்தனை பூச்சி நம்ம மிதிச்சுட்டு ஒரு நாளைக்கு போறோன்னு. அப்படிப்பட்ட ஒரு அற்பமான ஜனம் போல இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனத்தை பார்த்து சொல்றாரு, யாக்கூபு என்னும் பூச்சியே சிறு கூட்டமே பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன் அதனால பயப்பட, இப்படிதான் சொன்னாரு 366 தடவை வேதத்துல, பயப்படாத நான் உன் கூட இருக்கேன், பயப்படாத திகையாதே நான் உன் தேவன் இப்படின்னு 366 தடவை அவர் சொல்லிக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப நல்ல ஜனங்கள் இல்லைங்களா, அப்ப ஆண்டவர் சொன்ன உடனே அது என்ன பண்ணணும், ஆண்டவரோட வார்த்தையை அப்படியே கேட்டுடணும், என்ன செய்யணும், அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிடணும், என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அவங்க பயப்படல பாருங்க, எதுக்கெல்லாம் பயப்படலன்னு, எரேமியா 2:19 வசனம், நீங்க பயப்படாதீங்கன்னு அவர் சொல்லிட்டார் இல்லைங்களா, அதனால அவங்க என்ன தெரியுங்களா பண்ணிட்டாங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும். பயப்படாதன்னு சொன்னாங்க, அதனால என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கர்த்தருக்கு பயப்படுறதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். மல்கியா 1:6.
குமார்
குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? இன்னைக்கு இதான் தேவன் நம்ம பார்த்து கேட்கிறோம். நம்ம ஒரு காலத்துல பிதா யாருன்னே தெரிஞ்சுக்காம இருந்தோம். இன்னைக்கு பிதா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா அவருக்கு உரிய கனத்தை நம்ம கொடுக்குறோமா? பிதாவினுடைய பேரை அளவுக்கு அதிகமா உச்சரிக்கிறோம். நாங்க பிதாவையே தெரிஞ்சவங்க, அவங்கலாம் வேசி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமே, ஆனா பிதாவை தெரிஞ்சுக்கிட்டோமே, அவருக்கு ஏற்ற அந்த கனத்தை கொடுக்குறோமா? ஆனா நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ, இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்கல. அதனால சொல்றாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஒரு காலத்துல நம்ம இருந்த பேர் சபைகள்ல எப்படியெல்லாம் தேவனுக்கு பயந்திருந்தோம் தெரியுங்களா? நம்மளுடைய ஜெபத்தை நினைச்சு பாருங்க, கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய ஜெபம் இல்லைங்களா, நம்மளுடைய வேத வாசிப்பு, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு ஒரு பயம் நிறைந்ததா, எவ்வளவு ஒரு பக்தி நிறைஞ்சா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பயத்தோட நம்ம இருக்கோமா? அந்த பயம் நமக்குள்ள வளர்ந்துருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஏன் இன்னைக்கு பயம் இல்லாம போயிடுச்சு? வேதம் நம்மளை பார்த்து சொல்லுது, லூக்கா 12:32. என்ன சொல்லிட்டாரு? பயப்படாதே சிறுமந்தையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதனால என்ன பண்றது, நம்ம தேவனுக்கே பயப்படல, பயப்படாதுன்னு தானே சொல்றீங்க. அனைக்கு இஸ்ரேல் ஜனங்களை பயப்படாதீங்கன்னு சொன்னாரு, அதனால அவங்க அவருக்கே பயப்படாத விட்டுட்டாங்க. இப்ப என்ன இப்போச்சு, நம்மளை பார்த்தும் பயப்படாதேன்னு சொல்றாரு, நம்ம என்ன பண்ணிட்டோம், தேவனுக்கு பயப்படுறத விட்டுட்டோமா? கொஞ்சம் நம்மளை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம், முன்னையாவது அந்த நரக பயம்னு ஒன்று இருந்துச்சு, அதனாலயாவது கொஞ்சம் அப்படி இப்படி கீழ்ப்படிஞ்சு நடந்துகிட்டோம். இப்ப நரகமும் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாகி போச்சு. அதனால இப்ப என்ன ஆயிட்டோம், தேவனுக்கு பயப்படுகிற பயமே என்ன ஆகிப்போச்சு, நம்மளை விட்டு போயிடுச்சு. அப்ப சிறுமந்தையே பயப்படாதேன்னு சொன்னாரு, நம்ம பயப்படுறோமா? அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆதிசபையில ஆரம்பத்துல அந்த பயம் இருந்துச்சு, ஆனா போக போக அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயத்தை விட்டுட்டாங்க. அதனால தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது சொல்றாரு, 1 தீமோத்தேயு 5:20. ஏன்னா சபைக்குள்ள பயம் இல்லாம போயிடுச்சு, பாவங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன சொல்றாருன்னா, மத்தவங்க பாக்குறாங்கல்ல புதுசா வர்றவங்க, இப்போ ஒரு பழைய ஆளோ வந்த புது ஆளோ ஒரு தவறு செய்யறாங்க, நீ என்ன பண்ணணும்னா, மத்தவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு பயம் வரணும். ஐயோ, தேவனோட வார்த்தை இப்படி சொல்லுதா, இந்த பிரதர் இப்படி நடந்துட்டார், அதனால இவர் இப்படி கண்டிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுமா, மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள். அவர் சோர்ந்து போயிடுவார் அப்படின்னா ஓகே, கண்டிக்க வேண்டாம். தனிப்பட்ட முறையிலையாவது கண்டிக்கலாம் இல்லையா, கண்டிக்கிறோமா? ஏன் கண்டிக்கிறதுல அவர் திருப்பி, பிரதர் நீங்க அப்படின்ட்டாருன்னா நம்ம பதில் சொல்ற அளவுக்கு இருக்கணும் இல்லைங்களா. அப்ப அந்த அளவுக்கு பாவம் செய்தவர்களை கண்டிக்கக்கூடிய ஒருவர்களா நம்ம முதலாவது என்னதான் இருக்கணும், ஒரு மாதிரியா இருக்கணும்னு சொல்லி தேவன் நம்ம எடுத்து எதிர்பார்க்கிறார். பேதலில குறிச்சு சொல்லும் போது 1 பேதலு 1:17. பாருங்க, அன்றியும் பச்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவன். நம்முடைய தேவன்கிட்ட வந்து பச்சபாதமே கிடையாது. இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கும்போது இந்த பச்சபாதம் இருக்கு, மந்திரி கோடிக்கணக்கில் கொள்ளடிப்பாரு, ஆனா அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. பஸ்ல ஒரு 100 ரூபா பிக் பாக்கெட் அடிச்சிருவான், அவனை குடிச்சிட்டு போய் 20 நாள் உள்ள வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவர் மந்திரி, இவன் சாதாரண பச்சபாதம் இல்லைங்களா. இன்னைக்கு இருக்குது, அதே நம்ம ஆவிக்குரிய ரீதியில் எடுத்துட்டோம்னா, நிறைய ஊழிய செய்யற சகோதரர் ஒரு சில தப்பு செஞ்சுட்டா என்ன பண்ணிருவோம், அவர் அவ்வளவுலாம் ஊழியர்ச்சாரா, அவரை போய் நம்ம தரப்புறவெல்லாம் எதுவும் சொல்லிட்டோம்னா என்ன ஆயிடும், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும். அதனால அவரை நம்ம என்ன பண்ணிடுறோம், விட்டுருவோம். ஆனா நேற்று வந்து ஒரு சகோதரன் ஏதோ தப்புனா, என்ன பிரதர் நீங்க பாருங்க, பிரதர் பைபிள் என்ன பிரதர் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பச்சபாதம் பண்றோம். ஆனா தேவன் அப்படி கிடையாது. அன்றியும் பச்சபாதம் இல்லாதவரை, பச்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயத்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் கேதுர் சொல்றார். அப்ப ஒரு பயம் நமக்கு இருக்கணும், எப்படி சஞ்சரிக்கணும்னா சொல்லுங்க, பரதேசியாய். இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா எல்லாம் சும்மா இருப்பாங்களா? இன்னைக்கு ஒருத்தர் திட்டும் போதுதான் என்னன்னு திட்டுறோம், பரதேசி இப்படி சொல்றோம் இல்லைங்களா. ஆனா பேதர் ஒருத்தருக்கு லெட்டர் எழுதுனாரு வைங்க, அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த பரதேசிக்கு இப்படின்னு தான் என்ன பண்ணுவார்னா, பேதர் லெட்டர் எழுதுவார். எழுதி இருக்கிறார் பாருங்க, 1:2. பாருங்க, பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. பரதேசினா என்ன? ஒரு சாமியார், அதாவது முற்றும் திறந்த ஒரு துறவி. அது போன்ற ஒரு வாழ்க்கை வந்து என்ன பண்ணுமா, நம்ம வாழணுமா? இன்னைக்கு நம்மளை பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? ட்ரெஸ்ல சொல்லலை, இருதயத்துல நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றோம். சொல்லிக்கிறோம் ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம், ஆனா உண்மையிலேயே நம்ம கிட்ட தன்னைத்தான் வெறுக்கணும் அப்படிங்கிற அந்த பயம் நம்ம இடத்துல காணப்படுதா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுப்போம். ஒரு காலத்தில் தேவனுக்கு ரொம்ப பயந்துருந்தோம், இவங்களை இந்த மகா பரிசுத்தமான சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்தால் இன்னும் எனக்கு ரொம்ப பயந்து இன்னும் என்னை மகிமைப்படுத்தி ஒரு வாழ்க்கை வாழ்வாங்கன்னு நினச்சி தேவன் நம்மளை இந்த சத்தியத்தை கூட்டிகிட்டு வந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது தேவனுக்கு முன்பாக? ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், 6வது 2 நாள் ஆவிக்குரிய மாநாடு, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்போ ஏற்கனவே எத்தனை மாநாடு முடிஞ்சு? 5 முடிஞ்சு. நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சின்னு சொல்லி தேவன் ஒரு கணக்கு எடுத்தார்னா அது எப்படிப்பட்ட கணக்காக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இங்கே இருக்கிறதுல எப்படியும் பாதி பேராவது என்ன பண்ணியிருப்போம், அந்த 5 மாநாடுகளுக்கு நம்ம போயிருப்போம். உதாரணத்துக்கு அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்து மதத்துலலாம் பார்த்தீங்கன்னா காசி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த காசிங்கிற இடத்துக்கு போகிறவங்களுக்கு அந்த இந்துல இருந்து வந்தவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், அவங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச ஒரு காரியமோ சாப்பாட்டில், அதாவது ஒன்று முட்டையாக இருக்கலாம், மீனாக இருக்கலாம், கோழி இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம், எது ரொம்ப பிடிச்ச ஒரு காரியமோ அதை என்ன பண்ணுவான்னா அங்கே விட்டுட்டு வந்துடுவான், இனி நான் அந்த முட்டையை தொட மாட்டேன். அவங்க சாகிற வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த முட்டையை சாப்பிட மாட்டாங்க. கோழி அப்படின்னா அந்த கோழி எது ரொம்ப பிடிச்ச ஒரு காரியமோ அதை விட்டுட்டு இனி நான் என்னுடைய வாழ்க்கையில் இதை சாப்பிட மாட்டேன், சாகிற வரைக்கும் அதை சாப்பிடாம விட்டுருவாங்க. ஆனால் இத்தனை கன்வென்ஷன் வந்து போகிறமே நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஜென்ம சுபாவத்தை நம்ம விடுறதுக்காக நம்ம ஒரு உறுதி எடுத்தோம். எத்தனையோ காரியங்கள் நம்ம முடிவெடுக்கிறோம், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த கோபம், எனக்குள்ள இருக்கிற அந்த பொறுமை இல்லை, எனக்குள்ள இருக்கிறதான அந்த விரோதம், எனக்குள்ள இருக்கிறதான அந்த கசப்பு, ஆண்டவரே இந்த மாநாட்டோட இதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு ஏதுவான காரியத்தை செஞ்சுருக்கோமா? இல்லை அந்த பிரதருக்கு ஒரு 80 மார்க்கு, இந்த பிரதருக்கு சுமார் தான், இதுக்கு ஒரு 30 மார்க் போடலாம், இந்த பிரதருக்கு 99 அப்படின்னு சொல்லி மார்க் போட்டு போறவங்களா இருக்கமா? இல்லை எப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு? இல்லை வந்து உட்காந்துட்டு என்ன பிரதர் சாப்பாடு, என்ன பிரதர் தங்கிறதுக்கு இடம், இந்த மாதிரியான குறைகளை சொல்லிட்டு போயிட்டு இருக்கோமா? ஆண்டவர் என்னுடைய உள்ளான ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு எது போன்ற குறைகளை எனக்கு உணர்த்துறார் அப்படின்னு கூர்ந்து கவனிச்சு அவருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல இருக்கா? அப்ப பயப்படாதே பயப்படாதேன்னு சொன்னது பிசாசை பார்த்து, உலகத்தை பார்த்து, பேர் சபைகளை பார்த்து, நமக்கு விரோதமா வர சூழ்நிலைகளை பார்த்து தேவன் பயப்படாதேன்னு சொன்னார். ஆனா எதை பார்த்து பயப்படணும்? தேவனுக்கு விரோதமா செய்கிற ஒவ்வொரு சிறு சிறு காரியத்துக்கும் நம்ம பயப்படுகிறவளா இருக்கணும். அதனாலதான் வேதம் சொல்லும் போது நீங்கள் பயமுள்ள தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. எப்படிப்பட்ட ஆவி அவர் நமக்கு தர்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அதற்கு முன்பதாக இந்த ஆவியை தேவன் எப்படி நமக்கு தர்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்போ இந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம்? தெளிந்த புத்தியுள்ள ஆவியை, பெலத்தின் ஆவியை, அன்பின் ஆவியை எப்போ நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கும்போது, நம்ம எப்போ உடன்படிக்கை செஞ்சோமோ அப்போ இந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் ஒன்று போல அந்த ஆவியின் வரங்கள் இல்லை ஆவியின் அந்த தன்மைகள் ஒரே அளவாக கூட்டி கொடுக்கப்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அளவில் அது கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு வசனம் வாசிக்கலாம், யோவான் 3:34 வசனம். ஒருத்தருக்கு மாத்திரம் அளவில்லாமல் இந்த ஆவியை கொடுத்திருந்தார், அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் அவருக்கு மட்டும் அளவில்லாமல் கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவர் இந்த பூமியில் வந்து ஒரு பரிபூர்ணமான மனிதர், அவருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருந்துச்சு. நமக்கு கொஞ்சம் கொடுத்தாலே என்ன ஆயிடுவோம், ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஆட்டுக்கு வாழை. ஏன் அப்படின்னா நமக்கு எந்த அளவு கொடுத்தா எந்த அளவு தாங்குவோம் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்முடைய அளவுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கிறார். சரி, இந்த பரிசுத்தாவி அந்த அளவோட தான் வச்சுக்கொள்ள முடியுமா, நமக்குள்ள அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, யாருக்கு தேவன் இதை அதிகமாக கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்திலே வசனம் இருக்கு, அர்த்தம் இருக்கு. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். அப்ப யார் இந்த ஆவியை அதிக அதிகமா, இந்த சிந்தையை அதிக அதிகமா ஒருத்தர் எப்போ அதிகமா பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது. அது இந்த தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற சகோதரர்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பேசிட்டு போயிட்டாலும் 2 நாளானாலும் அது என்ன ஆகாது, நம்மளை விட்டு அந்த ஒரு வித்தியாசம், அதாவது ஒரு அனுபவம், அது அதை எப்படின்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரெண்டு நாள் ஆனாலும் நமக்கு போகாது, ஒரு சில நேரங்கள்ல அறவை, ஒரு சில நேரங்கள்ல ஒரு நாள் முழுக்க, ஒரு சில நேரங்கள் ஒரு வாரம். ஏன் அப்படின்னா அந்த தேவனுடைய வார்த்தைகளை பேசி அதுல இருக்கிற அந்த பவர் வந்து நமக்குள்ள இருக்கும்போது என்ன ஆகும்னா அப்படிப்பட்டதான ஒரு காரியம். அப்போ அதிகமா நம்ம தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது நம்ம என்ன பண்றோம்னா இதை அதிகமா நம்ம பெற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பேசும்போது மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போதும் தியானிக்கும் போதும் அதன்படி நடக்கும் போது நிச்சயமா நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்கிறோம். அதனாலதான் வேதம் அப்படிப்பட்டவங்களை சொல்லுது, பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3. பாத்தீங்களா, வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும். வாசிக்கிறவங்களை விட கேட்கிறவர்களை விட எழுதி இருக்கிறவர்களை கை கொள்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி. பாக்கியவான் என்ன, பேர் பெற்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றான் இல்லைங்களா, ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா, நிறைய காரு பங்களா இந்த மாதிரி தோட்டம் தொரவலா இருந்தா அவனை பார்த்து நம்ம என்ன சொல்றோம், அவனுக்கு என்னங்க குறைச்சது, ரொம்ப கொடுத்து வச்சவர் அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதம் யாரை கொடுத்து வச்சவர் அப்படின்னு சொல்லி சொல்லுதுன்னா, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவர்களை தான் பாக்கியவான்கள், ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக தேவன் அவருடைய ஆவியை தரார். அந்த ஆவியை அவங்க பெற்றுக்கொள்ள அவங்க இந்த உலகத்துக்குரியவங்களா இருக்க மாட்டாங்க, அவங்க பரலோக வாசிகளாக தங்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க. அவங்கள போல கொடுத்து வச்சவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. அப்படின்னா நாம இந்த ஆவியை அதிக அதிகமாக பெற்றுக்கொள்ள தேவனுடைய வார்த்தைக்கு அதிக அதிகமாக கீழ்ப்படியணும். என்ன பிரதர், இதுதான் வழியா? பேர் சொல்கிற மாதிரி ஏதோ ஸ்தோத்திரம் சூத்திரம் சூத்திரம் அலையா 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 சொல்லி அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது வழிமுறையே இல்லை. ஏன், வேத வசனங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 2 Timothy 3:16. போதுங்க, அப்ப வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதுனால இந்த வேத வார்த்தைகள் எந்த அளவுக்கு நமக்குள்ள போகுதோ, மனப்பாடம் பண்ணி உள்ள தள்ளுறதில்ல, அந்த கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆவியை நாம பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, வேத வாக்கியங்களாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். எது வரைக்கும் நம்ம தேறணும், ஏதோ இங்க இருக்கிற பெரிய பிரதர்ஸ் அந்த அளவுக்கு நம்ம தேரணுமா, இல்ல ஐயா இருக்காங்க அவங்க அளவுக்கு தேரணா போதுமா, எந்த அளவுக்கு நம்ம வேத வாக்கியங்கள்ல தேரணுமாமா, எந்த அளவுக்கு அந்த கீழ்ப்படிதல்ல நம்ம தேரணுமாமா, தேறினவனாகவும். 6:40. தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். அப்ப அந்த குருவோட வளர்ச்சி அளவுக்கு தக்க அளவுக்கு நம்ம தேறணுங்களாம். இங்க உள்ள யாரோ ஒரு பிரதர்ஸை பார்த்துட்டோம்னா, யாரோ ஒரு சிஸ்டர்ஸை பார்த்துட்டோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம்னா அதோட நம்ம நின்றுடுவோம். அவங்க ஏதாவது ஒரு காரியத்துல விழுந்துட்டாங்கன்னா என்ன ஆயிடுவோம், நம்மளும் அதோட விழுந்துருவோம். ஆனா நம்ம தேரணும், எது வரைக்கும் தேரணும், தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். அந்த குரு எந்த அளவுக்கு தேறினார், குரு எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சார், குரு எந்த அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், அந்த அளவுக்கு நம்ம என்னன்னா அந்த தேர்தல்ல நம்மளுடைய வளர்ச்சிகளை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியாய் நாம் ஆவியை பெற்றுக்கொள்ளணும். ஆனா எப்ப இது போன்ற இந்த ஆவியை, தேவனுடைய ஆவியை, தேவனுடைய இந்த சிந்தையை எப்பெல்லாம் நம்ம இழந்து போயிடுவோம், எப்படியெல்லாம் நம்ம அதிகமா பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பார்த்தோம், ஆனா எப்படி நம்ம இழந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ஒரு சில காரணங்களை சொல்றாரு. எப்ப நம்ம இதை இழந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எபேசியர் 4:30. ஆமா, துக்கப்படுத்தும் போது நாம என்ன ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம இழந்து போயிடுறோம். இன்னொரு வசனம், 1 Thessalonians 5:19.
ஆவி
அப்ப துக்கப்படுத்தும் போது நம்ம அவித்து போட்டுறோம். அதனால என்ன ஆயிடுதுன்னா, வர 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 ஆரம்பத்துல இருந்த அந்த உற்சாகம், ஆரம்பத்துல இருந்த பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, அந்த உடன்படிக்கை செய்யும் போது நமக்குள்ள இருந்த அந்த பயம், காலையில எந்திரிச்சு ஜெபிக்கிறதுன்னா அங்க உடன்படிக்கை செய்ய போறதுக்கு முன்னாடி அந்த நடுக்கம் என்ன, அந்த பயம் என்ன, அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு வாங்க. ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம் இப்படியே வந்துட்டே இருக்கும். ஆரம்பத்துல இருந்த அந்த பயம் இருந்துச்சா இன்னைக்கு? ஆரம்பத்துல இருந்த அந்த ஜெபம் இன்னைக்கு இருந்துச்சா? ஆரம்பத்துல இருந்த அந்த வேத வாசிப்பு இன்னைக்கு இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. வர 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 குறைஞ்சு போயிட்டே இருக்கு. ஏன்? நம்ம அவித்து போட்டுக்கொண்டே இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிந்தையை நம்ம இழந்து போய்கொண்டே இருக்கிறோம். உலக சிந்தை நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம இதுல இருந்து பார்க்கிறோம். அப்ப அவித்து போட்டிருக்கோமா, வளர்ந்துகிட்டு இருக்கோமாங்கிறத இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப துக்கப்படுத்தும் போது அவித்து போடுகிறோம், என்னென்ன காரியங்கள் அவித்து போடுவதற்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஐந்து காரணங்களை சொல்றாங்க. தேவைக்கு அதிகமாக நாவுக்கு போதிய கட்டுப்பாடு இல்லாமல் பலவலா என்று பேசிக்கொண்டிருக்கும் போது, நம்மளுடைய வாழ்க்கையில இது இருக்கா, சம்பந்தம் இல்லாம ஓட்டப்பானைக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி நொய் 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 நொயின்னு எந்த ஒரு சம்பந்தம் இல்லாம வார்த்தைகளை நம்ம பேசிக்கொண்டே இருந்தோம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த சிந்தையை நாம் இழந்து போய்விடுவோம். அடுத்த ஒரு பாயிண்ட், அவசியம் உருவாகாமல் பிறருடைய காரியங்களை பேசி அற்ப உற்சாகம் அடையும் போது. தேவையே இருக்காது பிரதர், அந்த பிரதர் இருக்கார் இல்லைங்களா எக்ஸ், ஐயோ அவரோட வாழ்க்கையை ஏம்பிறதர் கேட்குறீங்க, இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறது. அந்த ஒய் இருக்காங்களே சிஸ்டர், அவங்க ரொம்ப மோசம் அவசியமே இருக்காது, ஆனா அவங்களுடைய காரியங்களை தேவையில்லாம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும் போது, அந்த சிந்தைக்குள்ள நம்மளுடைய சிந்தையை செலவழிக்கும் போது நாம் பரிசுத்த ஆவியை இழந்து போறோம். அடுத்ததா பார்க்கும்போது, பிறரின் செயல்களை குறித்த கசப்பை கரைந்து போக விடாமல் அதையே அவ்வப்போது சிந்தித்தல். ஒரு சிலர் சொல்லுவாங்க, செத்தாலும் மறக்க மாட்டேன். அவன் மட்டும் ரொம்ப ஒரு பெருமை, அவன் செஞ்ச அந்த துரோகத்தை செத்தாலும் நான் மறக்க மாட்டேன். அந்த கசப்ப மனசுக்குள்ள வச்சு 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 பெருமை பாராட்டுறது. என்ன ஆனாலும் சரி, யார் போனாலும் சரி, நான் மட்டும் பார்க்க மாட்டேன், நான் வாசல் மிதிக்க மாட்டேன், மிதிக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு சில கசப்பு உணர்வுகளை நம்ம இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டே 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 இருந்தோம்னா நாம் இந்த சிந்தையை இழந்து போகிறோம். அடுத்ததா, நான் பெரியவன் என்ற எண்ணம் மனதுக்குள் இருக்கும் போது. எப்பெல்லாம் என்னை விட நான் தான் அப்படிங்கிற எண்ணம் எப்பெல்லாம் நமக்குள்ள வந்துட்டு இருக்கோ அப்பெல்லாம் நம்ம என்ன ஆகுறோம்னா, இந்த தேவனுடைய சிந்தையை நாம் இழந்து போய்கிட்டே இருக்கோம். கடைசியா, உலக பிரகாரமான சிந்தைகளுக்கு அதிக இடம் கொடுக்கும் போது. நல்ல காரியங்கள் தான், டிவி பார்க்கறது நல்ல காரியம்தான், நியூஸ் பேப்பர் படிக்கிறது நல்ல காரியம்தான், பிற காரியங்களை குறித்து அறிஞ்சு கொள்றது நல்ல காரியம்தான், ஆனா எந்த அளவுக்கு அதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது பொறுத்து தான் இருக்கு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல கடைசியில ஒரு சின்ன மணமகன், திருமணமெல்லாம் ஆகி 50 வயசு ஆயிருக்கு, மணமகன் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பேப்பர் படிக்கிறதுலாம் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அதையெல்லாம் கூட படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதுல ஒரு ஆசை, அதுல ஒரு இஷ்டம். அப்ப சிந்தைகள் எல்லாம் அதுல இருக்கும்போது நம்ம இந்த சிந்தையை இழந்து போயிடுவோம். அடுத்ததா பார்க்கும்போது டீம், விசேஷமா சொல்லணும்னா கிரிக்கெட் இல்லைங்களா, கிரிக்கெட் பாத்துருவோம். ஆனா பாத்தீங்கன்னா அவன் முடிச்சு போய் நிம்மதியா தூங்கியிருப்பான், அந்த பால் அப்படி அடிச்சிருந்தானா, இப்படி கேச் பிடிச்சிருந்தானா, இப்படி ஆயிடலாம், இதை குறிச்சு அவன் தூங்கி அவன் நிம்மதியா இருப்பான் ரெண்டு நாளா. ஆனா இவங்க என்ன ஆகுவாங்கன்னா 5 நாள் தூங்க மாட்டாங்க. பாக்குறவங்க கிட்டேனா அதை குறிச்ச பேசு, நேத்து பாத்தீங்களா பிரதர், நான் இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. இது போன்ற காரியங்கள் நம்முடைய சிந்தைகளை செலவழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நாம் இந்த பரிசுத்த ஆவியை இழந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்போ நம்ம எப்படி பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்வது, எப்படி நம்ம அதை இழந்து போறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ பயமுள்ள ஆவியை அவர் கொடலை, ஆனால் அவருக்கு பயப்படுகிற ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ முதலாவது, அந்த ஆவியின் குணலட்சணம் நமக்குள்ள என்னத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பலனை கொண்டு வருகிறது. சீசர்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், ரொம்ப பயந்தாங்கோலி, பேதுரு மாதிரி ஒரு பயந்தாங்கோலி யாருமே இல்லை. அவர்கிட்ட சிலுவையில இயேசு கிறிஸ்து அறையை கொண்டு போகும்போது, நீங்க அவரு கூட இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னன்னு சொல்றாருன்னா, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சபிக்கிறதுனா என்னன்னு சொல்லுங்க. ஒருத்தர் சபிக்கிறதுனா என்ன, நீ நாசமா போயிடுவேன், நீ நல்லாவே இருக்க மாட்டேன், இதுதான் சபிக்கிறது இல்லைங்களா. அப்ப இங்க சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் போது எப்படி சொல்லி இருக்கலாம் ஒரு சின்ன இது, ஐயோ அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த நாசமா போனோன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பாருங்க அந்த அளவுக்கு அவர் என்ன ஆயிட்டார்னா, சபிக்க ஆரம்பிச்சுட்டாராம், சத்தியம் பண்ண முடித்தார்னு இல்ல தொடங்கினார்னு இருக்கு. பாருங்க வசனம், மாற்கு 14:71 வசனம், சபிக்க நம்பிக்கையும் சத்தியமனமும் தொடங்கினான் இருக்கு. எப்படி முடிச்சாரோ அது இங்க வேதத்துல இல்ல. அப்ப தொடங்கினதே சபிக்கவும் சத்தியம் பண்ணவும்னா எப்படி முடிச்சிருப்பாரு, என்னான வார்த்தைகள் அங்க சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. இப்படி ஒரு பயந்த சுபாவம் உள்ள பேதுரு இந்த பரிசுத்தாவிய பெற்ற பின்னாடி பயங்கரமான தைரியம் வந்துருச்சு. நீங்க ஆண்டவரோட வார்த்தையை பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் பேசுகிறாரு, நீங்க பேச வேணாங்கிறீங்க, எதை பிறகு நான் செய்யறது அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு என்ன ஆயிடுச்சு, பயங்கரமான ஒரு தைரியம் வந்துருச்சு. பாருங்க அப்போஸ்தலர் 4:18-19. பாருங்க சபிக்கவும் சத்தியமானவும் தொடங்கின மனுஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இப்படி சொல்றாரு, நீங்க இப்படி சொல்றீங்க, எதை நாங்க செய்யறது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கரமான ஒரு தைரியம் வந்துருச்சு. அப்ப முதலாவது அது நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது, இரண்டாவதா நாம் பார்க்கும்போது அது நமக்கு அன்பை தருகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பலனையும் அன்பையும் நமக்கு தரக்கூடியதாய் அந்த ஆவி இருக்கிறது. அன்பு அப்படிங்கும் போது என்ன பெரிய அன்பு, இன்னைக்கு உலகத்துல இல்லாத அன்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். உலகத்துல பெரிய அன்பா எந்த அன்பு சொல்றாங்க சொல்லு, தாய் அன்பு இல்லைங்களா. தாயோட அன்புக்கு ஈடு இணையே இல்லை, தன்னுடைய குழந்தைக்காக அவங்க என்னானமோ தியாகமெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தாயோட அன்பு ரொம்ப உயர்வா இன்னைக்கு உலகத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா மிருகங்களுடைய அன்பு எடுத்துக்கிட்டோம்னு வைங்க, நாய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் சோறு போட்டிருப்போம், என்ன தான் அடிச்சு துரத்துனாலும் அதை வாழை ஆட்டிக்கிட்டு தீய கீனுக்கிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம காலுக்கிட்டே தான் வந்து வந்து நிற்கும். இதை விட ஒரு பெரிய அன்பு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தாய் அன்பு இந்த மிருக அன்பு எல்லாமே ஒரு சுயநலமான ஒரு அன்பு. தாய் தன்னுடைய குழந்தைக்காக உயிரையே கொடுப்பாங்க, அடுத்த குழந்தைக்காக உயிரை கொடுப்பாங்களா அப்படிங்கும்போது அது ஒரு சுயநலமான அன்பு. நாய் எடுத்துக்கிட்டோம்னா எஜமானுக்கிட்ட தான் அப்படி இருக்கும், திடீர்னு ஒரு திருடன் உள்ள பாஞ்சிட்டான்னு வைங்க அதே அன்பை காமிக்குமா இல்லை, ஏன்னா சோறு போட்டவருக்கு மட்டும்தான் அந்த அன்பை காமிக்கும். சுயநலமான அன்பு இந்த அன்பெல்லாம், ஆனா தேவனுடைய அன்பு சுயநல இல்லாத அன்பு. இந்த அன்பை எப்படி நமக்கு யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம குடும்பமா ஒரு லாஜ் போய் தங்கியிருக்கிறோம், லாஜில் இருக்கிறோம், திடீர்னு குழந்தைய மட்டும் நம்ம லாஜில் விட்டுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாங்குறதுக்காக வெளியே வந்துட்டோம். திடீர்னு திரும்பி பார்க்கும்போது லாஜே தீப்பிடிச்சு எரியுது, நமக்கு என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க, ஐயோ நம்ம குழந்தை இல்லைங்களா, அதான் ஞாபகத்து வரும். இதே இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னா அவருக்கு என்ன ஞாபகம் வரும், ஐயோ எல்லாரும் இல்லைங்களா, அதான் அவருடைய மைண்ட்ல வரும். அது எப்படி எல்லாரும் அந்த அன்பு எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுது அந்த அன்பு குறிச்சு, எபேசியர் 3:18-19. போதுங்க அறிவு கட்டாத அந்த அன்பு. அதனால நம்மளுடைய இந்த 6 அறிவுல அந்த அன்பை யோசிச்சோம் அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியாது, அது தேவனுக்குள்ள நம்ம வளர்ந்துதான் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளும். ஆகவே இந்த சுயநலமான அன்பு இது நமக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கு, ஆனா தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நமக்கு முதலாவது பலனை தருகிறார், அடுத்ததா நம்ம பார்க்கும்போது அந்த அன்பை தருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாதான் நாம் பார்க்கும்போது என்னத்தை தருகிறார், பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். என் பிரதர் எல்லாமே பேசினாங்க, நானும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னடா இவங்க சொன்னதே நம்மளும் சொல்ல போறோமே அப்படின்னு. உண்மையிலே தேவன் அதை விரும்புகிறார்னு நினைக்கிறேன். தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இப்ப நம்ம பார்க்க போறது அன்பை குறிச்சு லைட்டா தான் பார்த்தோம், பலனை குறிச்சும் கொஞ்சம் தான் பார்த்தோம். இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவி ஒருவருக்குள்ள இருந்தா அவருக்குள்ள என்னென்ன குணலட்சணங்கள் காணப்படும் இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போயிடும். பாடத்தோட தலைப்பே தெளிந்த புத்தியுள்ள ஆவி தான். அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவி ஒருத்தர் இடத்துல காணப்படும்னா முதலாவது அவரிடத்தில் காணப்படுகிற குண லட்சணம் ஒழுக்கம். அப்ப பார்க்கும்போது நாம் வந்து ஒழுக்கத்தின் பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் ரொம்ப விரும்புறாருங்க. ஏன் அப்படின்னா நம்ம சபையா கூடி வர்றதே எதுக்குதான் கூடி வரோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒழுக்கத்தை கத்துக்கிறதுக்காக தான் கூடி வரோம். இன்னைக்கு பிள்ளைகளை பாருங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஏதோ ஒரு ஸ்கூல்ல அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது இல்லை. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் குழந்தைய ஒரு 5 வயசு 5வது வரைக்குமாவது என்ன பண்ணோம், ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிடலாம், கொஞ்சம் நல்லா படிக்க வச்சிடலாம். எதுக்கு ஆசைப்படுறோம், அங்க போன குழந்தை ஒழுக்கத்தை கத்துக்கும், நல்ல டை கட்டி சுவலாம் போட்டு நல்லா இங்கிலீஷ் பேசி ஒரு ஒழுக்கத்தை கத்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். அதே வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்துல சபைக்கு என்னன்னு சொல்றாங்க, பள்ளி. அப்போ ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளும் கூட பள்ளிக்கு தான் வரும், மலையாளத்தில் சபைக்கு வந்து பள்ளி அப்படின்னு சொல்லி. அப்போ பள்ளிக்கு போகிறவங்க எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ ஒரு சபையாக நாம் கூடி வர்றது ஏதோ ஒரு தேவ செய்தியை கேட்டுட்டு அதை குறித்து தானே விமர்சனம் செஞ்சுட்டு பிரதரை குறித்து விமர்சனம் செஞ்சுட்டு போகிறதுக்குள்ளே நாம் ஒரு சபையாக கூடி வர்றதுக்கு தேவன் இந்த உலகத்தில் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார், ஒரு விதி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அது எதுக்கு அப்படின்னா ஒழுக்கத்தை நாம் கற்றுக்கொள்கிறதுக்காக தான். பாருங்க, 1 கொரிந்தியர் 14:40. இங்க சபை ஒரு சபையில காரியங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி 1 அதிகாரத்துல இருந்து 39:1-39 வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டு பவுல் அப்போஸ்தலன் கடைசியா சொல்கிற வார்த்தை, சகலமும் சபையில நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நல் ஒழுக்கமாகவும் அக்கிரமமாகவும் அப்படின்னு இருக்குங்களா, கிரமமாகவும் என்னவா இருக்கணுமா சபைகள்ல நடக்கணுமா. அப்ப நம்மளுடைய சபைகளில் நடக்கிற காரியங்கள் எல்லாமே நல் ஒழுக்கமாகவும் கிரமமாகவும் நடக்குதா? கொஞ்சம் நம்மளை யோசிச்சு பார்ப்போம். தேவன் சபையில நமக்கு மூப்பர்களை தந்திருக்கிறார். எதுக்கு மூப்பர்களை கொடுத்திருக்கிறாராமா? தீத்து 1:5. எதுக்கு மூப்பர்கள் சபைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீ குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும். பட்டணங்கள் தோறும் மூப்பர் எதுக்கு? சபையில் இருக்கிற ஒழுங்கீனமான காரியங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு. மூப்பர்கள் என்ன மன்னிக்கணும், ஆனா மூப்பர்களுடைய வேலையை சபையை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான். அப்ப சபையை மூப்பர்கள் ஒழுங்குபடுத்தணும்னா முதலாவது அவர் எப்படி இருக்கணும்? ஒழுங்கா இருக்கணும் இல்லைங்களா. அதனாலதான் மூப்பரை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே அந்த மூப்பருடைய தகுதி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது 1 தீமோத்தேயு 3:2. தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்கணும் அந்த மூப்பன். அப்பதான் தன்னுடைய ஜனங்களை, அந்த சபைக்கு வர்ற ஜனங்களை அவர் வந்து தெளிந்த புத்தியோட நடத்த முடியும். அந்த தெளிந்த புத்தியில ஒரு குணம் ஒழுக்கம். அப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும், முதலாவது தன்னுடைய குடும்பத்தை அவர் ஒழுக்க ரீதியில நடத்தி இருக்கணும். அப்பதான் அவர் சபையை ஒழுக்க ரீதியில நடத்த முடியும். அதனாலதான் சொல்லும் போது 4 வசிங்க அதுலயும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்துல கீழ்படிய பண்ணுகிறவர் மூப்பராய் இருந்தார்னா அவர் தன்னுடைய சபையையும் நல் ஒழுக்கத்துக்குள்ள அவர் நடத்திடுவாரு. அந்த மாதிரி ஆளா பார்த்து மூப்பராவை அப்படின்னு சொல்லி சொல்றது பார்க்கிறோம். சரி, அசிஸ்டன்ட் ஏனோ தானோன்னு இருந்துடலாமா? அசிஸ்டன்ட் எப்படி இருக்கணுங்களா? 8 வசனம். உள்ளவர்களாயும் அப்ப அசிஸ்டன்ட்டுக்கும் ஒரு தகுதி என்ன இருக்கணும்னா அந்த நல் ஒழுக்கம் இருக்கணும். அப்ப நல் ஒழுக்கத்தோட ஒரு மூப்பர் தன்னுடைய சபையை நல் ஒழுக்கத்துக்குள்ள வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எவை எவைகளில் ஒழுக்கம் தேவை இன்னைக்கு சபைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதலாவது ஒழுக்கம் நேரத்துல நமக்கு வேணும். நேரத்தை கடைபிடிக்கிறதுல நாம் ஒழுங்குள்ளவர்களா இருக்கணும். தேவன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நாம் தேவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போக போறோம். நம்மளோட வேலை என்ன? அப்ப மேல போயிட்டோம்னா நம்மளுடைய வேலை என்ன? இந்த உலகத்தை என்ன பண்ண போறோம்? ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வரப்போறோம். அப்ப இந்த உலகத்தை ஒழுங்குக்குள்ள நம்ம கொண்டு வரணும்னா முதலாவது ஒழுங்க நம்ம எங்க காமிக்கணும்? இங்க நம்ம காமிச்சிருந்தோம்னா தான் அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆட முடியாது இல்லைங்களா. அப்ப முதலாவது நம்ம இங்க ஒழுக்கங்களை கற்றுக்கொண்டு ஒழுக்கங்களின்படி நடந்தாதான் நாளைக்கு நம்ம அங்க போய் எல்லாருக்கும் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க முடியும். நம்ம இங்க ஏனோ தானோ ஏருக்கு மாறா வாழ்ந்துட்டு நம்ம அங்க போய் எல்லாருக்கும் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். அப்ப முதலாவது நம்மளுடைய நேரங்களில நாம் ஒழுக்கமுள்ளவர்களா இருக்கணும். உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல, உங்கள் பிதா பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல, இப்படி நிறைய போல போல இருக்கு இல்லைங்களா. அப்ப பிதா நேரத்துல எப்படி இருக்கிறாரு? பிரசங்கி 3:11.
அவர்
போதும், அவர் சகலத்தையும் அதின் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பாருங்க, சாதாரண உலக மனுஷன் கணிக்கிறான், 29ஆம் தேதி அமாவாசை, அடுத்த மாசம் 15ஆம் தேதி பௌர்ணமி, எப்படி கணிக்கிறான்? அந்த கோட்டுக்குள்ள அது என்ன ஆகுதுன்னா, அதினதின் காலத்துல நேர்த்தியா அதனுடைய வேலைகளை, இந்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் ரொம்ப கவனமா ரொம்ப அழகா அது செஞ்சுக்கிட்டே இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாளைக்கு இந்த அண்ட சராசரங்களையெல்லாம் ஆளுகை செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய ஒழுக்கம், நம்மளுடைய நேர ஒழுங்கு எப்படி இருக்கு? சபை கூடுத 10 மணி, நாம எத்தனை மணிக்கு வரோம்? ஒரு சமயம் டிராபிக் ஜாமா இருக்கலாம், ஏதோ நோய், ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால லேட் ஆகலாம். தேவன் நம்முடைய இருதயத்தை அறிஞ்சிருக்கிறார். ஆனா காலையில எந்திரிக்கும் போதே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அப்படியே வாட்சை பாக்குறது, மறுபடியும் தூங்குறது, என்னங்க சபை 10 மணிக்கு தானே அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா 10 மணி அங்கேயே வீட்டுலயே ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுறது? டைம் ஆயிடுச்சா, சரி வேற எதுவும் வேலை இருக்கா, ரொம்ப முக்கியமா, அப்பதான் வேற ஏதாவது வேலை இருக்கா, வேலையெல்லாம் முடிச்சாச்சா, அப்ப போலாமா, 10:30 மணி, என்னங்க எல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு போகுது. நம்மளுடைய அந்த நிர்விசாரம், நம்மளுடைய அந்த அலைச்சல், என்ன பிரதர் சின்ன சின்ன காரியம் தான் இதெல்லாம் தேவன் கூர்ந்து கவனிப்பாரா? ஆமா, சின்ன சின்ன காரியத்தை தான் கர்த்தர் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறார். சகரியா 4:10 அற்பமான ஆரம்பத்தின் நாள் தான், ஆனா அதை அசட்ட பண்ணிடாதீங்க. செருபாபேலுக்கே தெரியாது தூக்கு நூல கர்த்தர் கவனமா கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு, ஆனா கர்த்தர் அதை தான் கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தார். நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். நமக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்ச, சங்கீதக்காரனுக்கு இருந்துச்சு, ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரே உற்சாகம், எப்படா அந்த நாள் வரும், ரொம்ப உற்சாகம், கர்த்தருடைய ஆலயத்துல ஆராய்ச்சி பண்றதுதான் என்னோட ஒரே நோக்கம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வாஞ்ச இருந்துச்சு. அருமையான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நம்மளுடைய அந்த ஆலயத்துக்கு போகணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கு? ஆரம்பத்துல இருந்துச்சு, எப்ப இருந்துச்சு? பேர் சபைகள் இருக்கும்போது இருந்துச்சு. அந்த ஆர்வத்தை பார்த்து, அந்த வாஞ்சையை பார்த்து, ஐயா கூட சொன்னாங்க, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென தெரிஞ்சு, அந்த பக்தியை பார்த்து, அந்த பயத்தை பார்த்து தேவன் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நமக்குள்ள இருக்கிற அந்த பக்தியின் அளவு, தேவனை துதிக்கிறதுல உள்ள அளவு, ஜெபிக்கிறதுல உள்ள அளவு, தேவனை போற்றுகிறதுல உள்ள அளவு எந்த அளவுக்கு இருக்கு? நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்குள்ள இருக்கிறோம்? உலகத்துக்குள்ள போயிட்டோமா? இல்ல பிரதர், நான் தேவனுக்குள்ள நல்லா வந்துட்டு இருக்கிறேன், இப்ப மேன்மையான சத்தியங்களை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், இதுல எனக்குள்ள ஒரு வளர்ச்சி காணப்படுது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இருந்தோம்னா பிரச்சனையே இல்லை. ஆனா எப்படி நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் காணப்படுது? எவ்வளவு தியாகம் பண்ணணும், எத்தனை உபவாசங்கள் பண்ணணும், எத்தனை மணி நேரங்கள் ஜெபிச்சோம்? அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் அளவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப பாத்தீங்கன்னா, ஒரு டைம் ஆலயத்துக்கு வர்றதுல எடுக்கிற அந்த டைம், நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதுல வந்து தேவனுக்கு உண்மையை காண்பிக்கிறோம், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அப்படின்னு தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப சின்ன சின்ன ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு செகண்ட், இதுலெல்லாம் கூட நம்ம தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கோம். அப்ப எப்படி நம்மளுடைய நேர ஒழுங்கு, சபைக்குன்னு மாத்திரம் கிடையாது, நம்ம ஒரு வேலைக்கு போறோம், வேலையிலையும் கூட யாரும் கவனிக்கிறதுக்கு இல்லைன்னா இஷ்டம் போல போறது, இஷ்டம் போல வர்றது அப்படி இல்லை, எல்லா காரியங்களிலும் நாம் ஒழுங்குள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்ப முதலாவது தேவன் எதிர்பார்க்கிற ஒழுங்கு நம்மளுடைய நேரங்கள்ல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு ஒழுங்கு, வார்த்தைகள், நாம் பேசுகிற வார்த்தைகள். 1 கொரிந்தியர் 15:33. எதை கெடுக்குங்களாம்? நல் ஒழுக்கங்களை கெடுக்குமாம். அதனால மோசம் போயிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க, வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவைக்கு அதிகமாக நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே நம்மளுடைய ஒழுக்கத்தை கெடுக்கணும். இதை நம்ம நிறைய தடவை பார்க்கலாம். ஒரு சில பிரதர்ஸை பார்த்துட்டு, ஐயோ இவர் ஆவிக்குரிய ஜீவத்துல ரொம்ப அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு நாள் தொடர்ந்து அவர் கூட பேச ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்க, என்ன அது, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆயிடும்னா அந்த தரம் தாழ்ந்துடும். ஏன்? நம்மளுடைய அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள். அப்ப இன்னைக்கு நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒழுக்கமுள்ள வார்த்தைகளா இருக்கா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய வார்த்தைகள் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. பாருங்க, எரேமியா 8:6.
நான்
பாருங்க, நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்குங்களா? அப்ப என்ன இருக்கு? நான் கவனித்து கேட்டேன். கவனித்து கேட்டேன்னா என்னது சொல்லுங்க? உலகத்துல ஏராளமான ஏகப்பட்ட சத்தங்கள் வந்துட்டு இருக்கு. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மீன் வியாபாரி மீன் மீன் கத்துவான், கோழிக்காரன் கோழி கோழின்னு கத்துவான், கத்திரிக்காரன் கத்திரி கத்திரின்னு கத்துவான். இப்படி ஏகப்பட்ட விதமான சத்தங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம கூட இருக்கிற பிள்ளை அப்பா அப்படிங்கறது எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். அது போல இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறாராம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஜெபிக்கும் போது மட்டும்தான் கூர்ந்து கவனிக்கிறார், மத்த நேரம்னா என்னத்தையே பேசிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுறாரு அப்படின்னு சொல்லி இல்ல. எல்லா நேரங்களிலும் நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒரு சகோதரர் குறிச்சு, அவர் இருக்கும்போது எப்படி, இல்லாதப்ப எப்படி, இல்ல அவர் போன பின்னாடி எப்படி, எல்லா வார்த்தைகளும் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. அப்படிதான் இஸ்ரேல் ஜனங்கள் பேசின வார்த்தைகளை அவர் கவனித்து கேட்டாராம். அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை, யதார்த்தமா பேசல, உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே பிரைஸ் லார்ட் பிரதர், வணக்கம் பிரதர், ரொம்ப நல்லா இருக்கீங்களா பிரதர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், யதார்த்தம் பேசலையா, உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு பேசினாங்களாம். 9:3 அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். எப்படியெல்லாம் பொய் பேசி மடக்கலாம் அப்படின்னு சொல்லி நாவ வளர்க்கிறாங்களாம். அன்னைக்கு பிரதர் கூட சொன்னார், பைபிள் ஸ்டூடெண்ட் வாயில பொய்யா அப்படின்னு சொல்லி. அது எவ்வளவு பெரிய ஒரு கேள்வி. ஆனா இன்னைக்கு பைபிள் ஸ்டூடெண்ட் வாயில இருக்கிறதெல்லாம் நான் சொல்லல, அதை நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம இன்னைக்கு பேசுறோம்? 5:7 எப்படியெல்லாம் பொய் பேசலாம்னு சொல்லி தங்களுடைய நாவை என்ன பண்றாங்களா, டெய்லி ட்ரைனிங் கொடுக்குறாங்களாமா, இப்படியெல்லாம் பொய் பேசணும், இப்படியெல்லாம் பொய் பேசணும்னு சொல்லி பழக்கிறாங்களாமா பாருங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களா நாம இருக்கோமா? 3:16 சாரிங்க சிஸ்டர், இல்லை 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 இல்லை, ஒரே நிமிஷம், 9:8 வாசிங்க. அவன் தன் தன் அயலானோட சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்தில் அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். ரொம்ப அருமையான ஒரு வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான். வேதத்தை நம்ம ஒரு தடவை முழுமையா படிச்சு முடிச்சோம்னா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளலாம். தேவன் நம்முடைய வெளியரங்கமான காரியங்கள் எதையுமே பார்க்கறதில்ல, நம்முடைய உள்ளான காரியங்களை தான் பார்க்கிறார். நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய ஊழியம், நம்மளுடைய வேத வாசிப்பு, மற்ற விதமான கூடுகைகள், இப்படிப்பட்டதான வெளியரங்கமான காரியங்கள் எல்லாமே தேவை. ஆனா அதை தேவன் பார்க்கிறதே கிடையாது, நம்மளுடைய உள்ள எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கறதான் பாக்குறாரு. இங்க பார்க்கும்போது ரொம்ப சமாதானமா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க, ஆனா உள்ளத்துல அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? ரொம்ப சமாதானமா பேசிக்கிட்டே ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கட்டும் அப்படியே என்ன பண்ணிடுறேன், இவனை அமைக்கிறேன், பதிவிடை வைக்கிறாங்களாம். பாத்தீங்கன்னா நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு. அடுத்த வசனம் பாருங்க எப்படி ஆரம்பிக்கிறாரு, இவைகளின் நிமித்தம் போதும், இவைகளின் நிமித்தம் அப்படிங்கும் போது நம்முடைய வார்த்தைகளை நம்ம அப்படியே ஒரு லிஸ்ட் போடலாம். இவைகளின் நிமித்தம் தேவன் எப்படி நம்மை பார்க்க போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அப்ப நம்மளுடைய வார்த்தைகளிலே ஒழுங்கு இருக்கணும். அதை சொல்லும்போது எபேசியர் 4:29 பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உண்டானால் அதையும் கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனம் இருந்தாதான் பேசணுங்களாம். பக்தி விருத்தியான வார்த்தை தானே அப்படின்னு சொல்லி அவர் போறாரா நிக்கிறாரா வெளியே கிளம்பிட்டாரா இல்லையா அவருக்கு எதுவும் வேலை இருக்கா அதெல்லாம் யோசிக்கிறது, நான் புது சிருஷ்டி ஆகணும்னு சொல்லி பிடிச்சி இழுத்து வச்சுட்டு அவர் அப்படியே போட்டு அவருக்கு உள்ள ஒண்ணுமே போகாது அப்படி இல்லை. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும், நாம் பேசுகிற வார்த்தைகள் அவங்கள பக்தி விருத்தி அடைய செய்யணும், அவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி செய்யற மாதிரி நம்ம பேசணுமாம். அப்ப நம்மளுடைய வார்த்தைகள்ல ஒழுங்கு தேவனை எதிர்பார்க்கிறார். அடுத்ததா அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய உடைகளிலே தேவன் ஒழுங்கை எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய உடைகள்ல நிச்சயமா ஒழுங்கு இருக்கணும். ஏன் அப்படின்னா நாம இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்த போறவங்க. இன்னைக்கு நம்மளுடைய உடைகள் எப்படி இருக்கு, சகோதரர்களுக்கு பெருசா சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் நம்ம தரிக்க கூடாது. யாக்கோபு 1:27 உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே. அப்ப இன்னைக்கு நாம போடுகிற உடைகள் உலகத்தால் கரைபடைந்த உடைகளா இருக்கா, உலக கவர்ச்சிகளுக்கு தகுந்த உடைகளா இருக்கா, உலக நாகரீகங்களுக்கு ஏற்ற உடைகளா இருக்கா, இல்ல தேவனை மகிமைப்படுத்துற அந்த தகுதி உள்ள வஸ்திரங்களை நம்ம உடுத்துறோமா? அப்ப பார்க்கும்போது எப்படிப்பட்ட வஸ்திரங்களை உடுத்தணுமாமா? 1 தீமோத்தேயு 2:9-10. பாருங்க, தகுதியான வஸ்திரத்தினாலும் அப்படிங்கும் போது எனக்கு இருக்கு, நான் கட்டுறேன், அப்படியா அந்த தகுதியை சொல்றாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது 1 கொரிந்தியர் 6:12-3. ஆமா, யாரும் உங்களை ஒண்ணும் கேட்க முடியாது, அது உங்களுடைய ஃப்ரீ, நீங்க எது வேணாலும் நீங்க கட்டலாம். ஆனா எல்லாமே தகுதியா இருக்கா? அப்போஸ்தலன் பவுல் இன்னொரு இடத்துல சொல்லும் போது 3:10. எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு, அந்த தகுதி, அந்த தகுதிக்கு தகுந்த உடை என்ன பண்ணணுமா? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உடுத்தணுமாம். நம்மளுடைய உடைகள் எப்படி இருக்கு அது கூட பரவாயில்ல, ஏன்னா நம்ம ஓரளவுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சிருக்கோம். ஆனா நம்மளுடைய பிள்ளைகளுடைய உடைகளை எந்த அளவுக்கு நம்ம அதுல கவனம் வைக்கிறோம் பாருங்க. யாக்கோபு தேவனோடு போராடி வெற்றி பெற்ற ஒரு மனுஷன் தான், மிகப்பெரிய ஒரு மனுஷன். ஆனா எதுல கோட்டை விட்டாரு? தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கோட்டை விட்டுட்டாரு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய வாசனையே கெடுக்கப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளை, நம்மளுடைய பிள்ளைகளுடைய உடைகள்லையும் கூட நம்ம கவனமா இருக்கணும். மாத்திரமல்ல அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பேசுகிற அவங்க செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம கவனமா இருக்கணுமா? கவனமா இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு நாம உத்தரவாதம் கொடுக்க முடியாம நம்ம போயிடுறோம். ஆக தாவீதை நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான். ஆனா பிள்ளைய வளர்க்கறதுல என்ன ஆயிட்டாரு பாருங்க. 1 ராஜாக்கள் 1:5-6. பாத்தீங்கன்னா அதோனியா தாவீதோட பையன் தான், அவன் நான் ராஜாவாகவே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளேயே அவனை உயர்த்திக்கிட்டு ரதங்களையும் குதிரை வேறைகளையும் தனக்கு முன் ஓடு 50 காலாட்களையும் சம்பாதிச்சானா? அப்பா நீ ராஜாவாக முடியாது, நீ பேசாம இரு, சாலமோன் தான் ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு கண்டிச்சிருக்கணும் இல்லைங்களா? அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்கு ஏற்ற பிரகாரம் கடிந்து கொள்கிறோமா? அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் பிரதர், அது என்ன சொன்னாலும் கேட்காது பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டா விட்டுறோமா? நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான ஒரு கணக்கு ஒப்புவிப்பு நாம் தேவனிடத்துல கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும், அவங்களா முடிவெடுத்து தீர்மானம் எடுத்து செய்கிற அந்த வயது வர வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கணக்கு கொடுக்கணும். ஏலியை குறித்து பார்க்கிறோம், தன் பிள்ளையை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம். அப்ப அடக்காம போறது கூட பாவம், இஷ்டம் போல விட்டுறது கூட பாவம். சரியா தண்டிக்க வேண்டிய காரியங்களை தண்டிச்சு அடக்க வேண்டிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளை அடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் உபாகமத்துல நம்ம பார்க்கும்போது 6:1 எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி 7:1. பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணுமா? போதித்துனுங்க வரதில்லைங்க, கருத்தாய் போதித்து. அது என்ன கருத்து? முதலாவது நம்ம கீழ்படிஞ்சு நடக்கணும், அதை பிள்ளைகளுக்கு அப்படியே அப்பியாசப்படுத்தணும். நம்ம செய்யாத ஒரு காரியத்தை நீ செய் நீ செய்யணும் பிள்ளைகளை திணிச்சிடக்கூடாது. கருத்து வேணும், முதலாவது நாம அதுக்கு தகுந்த வாழ்க்கை வாழ்ந்து கருத்தாய் போதித்து என்ன பண்ணணுமா? வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசணுமாமா. ஒரு கதை ஒண்ணு சொல்லுங்கம்மா, ஏற்கனவே சொல்லியிருக்கு, ஒரு கதை ஒண்ணு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பாட்டி வடைச்சிட்டாங்க, ஒரு காக்கா வந்துச்சு, அதை தூக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் அது போய் ஒரு மரத்தில் உட்காந்துச்சு. ஒரு நரி வந்துச்சு, பாட்டு காக்கா காக்கா அழகா இருக்கே ஒரு பாட்டு பாடு. இந்த கதையை சொன்னா, ஓ அப்ப அடுத்தவங்க சுட்டு வச்சதை நம்ம என்ன பண்ணலாம், சுட்டுக்கிட்டு போலாமோ அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வரும், அந்த கதையை கேட்கிற குழந்தைக்கு இல்லைங்களா. அப்ப போய் சொல்லி காக்கா அசிங்கமா இருக்க, காக்காவை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், வடையை நம்ம வாங்கிக்கலாமோ. இது போன்ற கதைகளை சொல்ல சொல்லல, யோசேப்பை பத்தி, தானியலை பத்தி, எல்லா நெருக்கமான சூழ்நிலையும் தானியல் தன்னுடைய ஜெபத்தை விடலப்பா, நீ நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாலோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாலும் நீ ஜெபத்தை விட்டுறியே பாரு தானியல் பாரு, மூணு வேளையும் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு, தன்னோட ஜெபத்தை விடலை, நீ அப்படி ஜெபிக்கணும். இந்த மாதிரி கதைகளை பிள்ளைகளுக்கு போதிக்கணும், கருத்தா கதைகள் அதெல்லாம் உண்மை. இது போன்ற காரியங்களை குழந்தைகளுக்கு சொல்லி 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 வளர்க்கும் போது அவங்களுக்கு உரிய வாழ்க்கை அவங்க பெறுவாங்க. நம்மளும் தேவனுக்கு கொடுக்குற கணக்கில் ஒரு நல்ல கணக்கு இருக்கு. அப்போ நாம் எப்படி இருக்கிறோம், அப்போ உடைகள் அப்படின்னு சொல்லி நம்ம வரும்போது விசேஷமாக நம்ம சொல்றது சகோதரிகள், சகோதரிகள் உடைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்மளுடைய உடைகள் தகுதியான வஸ்திரங்களாக இருக்குதா. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முன்ன காலத்துல எல்லாம் உலகத்தை வெறுத்தவங்களை தான் எங்கே போய் பார்க்கலாமா, சபையில் போய் பார்க்கலாமா. சபையில் இருக்கிறவங்களாம் தன்னைத்தான் வெறுத்த கூட்டங்கள் தான் சபையில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சபைக்குள்ளதான் எதை பார்க்க முடியும், உலகத்தையே பார்க்க முடியுமா. எல்லா விதமான ஃபேஷன்ஸ் எல்லாமே எங்க வந்துருச்சுன்னா சபைக்குள்ள வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு உலகத்தை வெறுத்தோன்னு நம்ம சொல்லிக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் அதுக்கு உகந்ததா இருக்கா, இல்ல மற்றவங்க பார்த்து அசட்ட பண்றதுக்கு கேவலம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் விசேஷமாய் நம்மளுடைய உடைகள் காணப்படுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பாருங்க சிஸ்டங்களை எடுத்துக்கிட்டா, போன வாரம் உங்க சபையில என்ன மெசேஜ் அப்படின்னா, மெசேஜுங்களை விட நல்ல மெசேஜ் இருந்தது என்ன, ஐயோ ரொம்ப நல்ல மெசேஜ் பிரதர், இவரு அந்த பிரதர் தான் வந்தாரு சேலத்துல இருந்து ஈரோட்ல இருந்து வந்த பிரதர் நல்ல மெசேஜ் என்ன மெசேஜ், ஐயோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப டச், என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியாது. ஆனா அந்த சிஸ்டர் என்ன சேலை கட்டிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அது கரெக்டா இருக்கும். என்ன சிஸ்டம், போன வாரம் இதே சேலையை கட்டிட்டு வந்தீங்க, ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இதே சேலையை கட்டிட்டு வரீங்க, பாத்தீங்கன்னா அதுல என்ன ஆகுறது இல்ல, மறக்கிறதே இல்லையாமா. இது நீங்க செய்யறதுல, இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சாங்களா, அவங்க போட்டுட்டு வர நெக்லஸ மறக்கிறதுல, அடுத்த சிஸ்டர் போட்டுக்கிட்டு வர சாரியை மறக்கிறதுல மறக்கிறதுல, ஆனா எதை மறந்துட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை மறந்துட்டாங்களா. எரேமியா 2:32 ஆபரணத்தை மறக்கல, ஆடை என்னங்கிறத மறக்கல, ஆனா எதை மறந்துட்டாங்க, தேவனை, தேவனுடைய வார்த்தையை மறந்துட்டாங்க. நாம அது போல இருக்கமா, நம்மளை நாம செக் பண்ணி பார்க்கணும். அப்ப முதலாவது ஒழுக்கம் நம்மளுடைய வார்த்தைகளில், நம்மளுடைய நேரங்களில, நம்மளுடைய உடைகளில வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததான் அந்த ஒழுக்கம் எங்க தேவை, வீடுகளில் தேவை. நம்முடைய வீடு ஒழுங்கு நிறைந்த வீடா இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் ஆவி உள்ளவர்களுடைய வீடு ஒழுங்கு நிறைந்த வீடா காணப்படும். இன்னைக்கு நிறைய வீட்டில் ஒரு போர்டை பார்க்குறோம், இயேசு இவ்வீட்டின் தலைவர் அப்படின்னு சொல்லி போர்டு பார்க்குறோம் இல்லைங்களா. இப்ப அவர் தலைவரா வேண்டாம், ஒரு கெஸ்டா எடுத்துக்குவோம், ஏதோ வந்து ஒரு 1 hour வந்துட்டு போற மாதிரி ஒரு சின்ன கற்பனை. இப்ப வந்து நம்ம வீடு இப்படி இருக்கு, இயேசு அப்படி போறாரு, நம்ம என்ன பண்றோம், ஜீசஸ் கொஞ்சம் வீட்டுக்கு இல்ல அவரே பார்த்துட்டு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டாரு, வாங்க ஜீசஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். வீட்டுக்குள்ள வந்த உடனே ஐயோ வந்துட்டாரே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி எத்தனை காரியங்களை மறைக்க வேண்டியது இருக்கு, எத்தனை கேசட்டுகளை நம்ம மறைக்க வேண்டியது இருக்கு, எத்தனை புத்தகங்களை நம்ம அலமாரிக்குள்ள ஒளிச்சு வைக்க வேண்டியது இருக்கு. இவர் பார்த்துட்டாருனா, இவர் இந்த கேசட்டை போட்டுட்டார்னா, ஐயோ இதெல்லாம் அவர் பார்த்துட்டார்னா, எப்ப விருந்தாளியா வரும்போது வந்த உடனே ஐயோ அவங்களாம் கூட இந்த நேரத்துல வந்துட்டாங்கன்னா தப்பான்னு நினைச்சுக்குவாரு, ஐயோ இந்த நேரத்துல அவர் வந்து அதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா தப்பான்னு நினைச்சுக்குவாரு. எப்ப அவரு விருந்தாளியா வந்து போறதுக்கு, சரி சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு ரைட் போயிட்டு போயிட்டோம் அப்பாடி போயிட்டாரியா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வந்துச்சுன்னா, ஏசு நமக்கு விருந்தாளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா என்ன சொல்லிக்கிறோம், ஏசு வீட்டின் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம் இல்லைங்களா. அப்ப உண்மையான அவர் வீட்டின் தலைவராக இருந்தார்னா நம்ம வீடு எப்படி இருக்கணும், அந்த ஒழுங்குள்ளதா இருக்கணும். அப்ப முதலாவது பார்க்கும்போது அவங்க தங்களுடைய வீடுகளில் ஒரு சாதாரண ஒரு புது சிருஷ்டி முதலாவது எங்க சோதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய வீடுகளில் அவங்களுடைய ஒழுங்குமுறைகளில் அவங்க சோதிக்கப்படுறாங்க. எந்த பொருள் எங்க வைக்கணுமோ அங்க இருக்கணும், சமையல் அறையில இருக்கிறது, வரவேற்பறையில, வரவேற்பறையில இருக்கிறது, பெட்ரூம்ல கச்சா முச்சா புறப்பட்டா அந்த போட்ட ட்ரெஸ் அப்படியே எந்த இடத்துலயோ அப்படியே போட்டுட்டு அப்படியே வந்துடுறது, இதுதான் ஒழுங்கா. நமக்கு நல்ல உதாரணம் பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் அந்த உலகத்தை விட்டு போனாரு, தன்னுடைய உடைகளை எப்படி வச்சுட்டு போனாரு, வாசிக்கலாம் யோவான் 20:7 இப்ப அவரு கிளம்பி போயாச்சு, இப்ப அவருடைய டிரெஸ் எப்படி இருக்காமா, தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தான் போக போறோமே, இனி இந்த டிரெஸ்ஸே தேவையில்லையே, எங்கேயே கடந்துட்டு போகுது, தூக்கி போட்டுட்டு போகல, சுருட்டி வச்சுட்டு போயிருக்கிறாரு. இதுதான் அது தேவதூதர்ல வந்து செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தோணல, தெரியல, பிரதர்சங்கிட்டதான் கேட்கணும். ஆனா சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. அப்ப அவர் நமக்கு ஒழுக்கத்துக்கு முன்மாதிரியா இருக்கிறார். நம்மளுடைய வீடுகள்ல நம்மளுடைய டிரெஸ்ஸுகளை நம்ம எப்படி வைக்கிறோம் இல்லைங்களா? ஒழுங்கீனமா இருந்துகிட்டு, ஒழுங்கீனமா வச்சுக்கிட்டு நாங்களும் ஒழுங்குபடுத்த போறோம் எப்ப உலகத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது எவ்வளவு ஒரு வேடிக்கையான விஷயம் இல்லைங்களா? அப்ப நம்மளுடைய வீடுகளில ஒழுங்கை தேவன் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து போற ரூம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், நல்லா எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவங்களுடைய பெட்ரூமுக்கோ கிச்சனுக்கோ போயிட்டோம்னு வைங்க, ரெண்டு நாளைக்கு சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு. ஏன் அப்படின்னா பிரதர் வந்து பாத்துட்டு போறாங்க, சிஸ்டர் வந்து பாத்துட்டு போறாங்க, அதனால இந்த ரூமை மட்டும் என்ன பண்ணணும், ரொம்ப நீட்டா வச்சுக்கணும். இவங்களுடைய இருதய சிந்தை எப்படி தெரியுங்களா, வெளியரங்கமான மாய்மாலமான வாழ்க்கை. எப்படி அப்படின்னா மத்தவங்க பாக்குறதுக்கு மெச்சுக்கணும், ஆனா என்ன ஆகக்கூடாது, உள்ளரங்கமா அது எப்படி கிடந்தா என்ன. ஆனா தேவன் எதிர்பார்க்கறது உள்ளையும் வெளியே ஒன்றும். அகத்தின் அழகு முகத்துல மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்லயும் தெரியும். நம்மளுடைய உள்ளம் தாறுமாறா இருந்தா நம்மளுடைய வீடும் தாறுமாறாதான் இருக்கும். நம்மளுடைய உள்ளம் ஒழுக்கமா இருந்துச்சுன்னா, நம்ம இருதய ஒழுங்கா இருந்தா, நம் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்தா, நம்முடைய வீடுகளிலையும் அந்த ஒழுங்கை பார்க்கலாம். அப்ப நம்மளுடைய குடும்பம் அடுத்ததா, நம்முடைய வீடை எப்படி நம்ம வச்சிருக்கோம், ஒழுங்கா வச்சிருக்கோமா? அடுத்ததா பார்க்கும்போது தெளிந்த புத்தி உள்ளவர்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த தெளிந்த புத்தி உள்ள அந்த சகோதரர் அவர் வீட்டுல எப்படி இருப்பார்னா, நல்ல கணவனா இருப்பாரு, சிறந்த தந்தையா இருப்பாரு, தகப்பன்மாருக்கு சிறந்த ஒரு மகனா இருப்பார். அதே போல அந்த சகோதரி ஒரு நல்ல மனைவியா இருப்பாங்க, ஒரு நல்ல தாயா இருப்பாங்க, ஒரு நல்ல மகளா இருப்பாங்க. அப்ப அந்த சகோதரன் அந்த வீட்டுக்கு ஆசாரியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அருமையான சகோதரர்களே, நம்ம நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு ஆசாரியனா இருக்குமா? நம்மளுடைய குடும்பத்தை தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்களா? தேவனுடைய வார்த்தைகளை அந்த மக்களுக்கு சொல்றவங்களா? நிறைய வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கா தெரியல. ஏன் அப்படின்னா குடும்ப ஜெபம், உதாரணமா சொல்லுவாங்க, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளுடைய குடும்பங்கள்ல அந்த ஒழுங்கு இருக்கா? ஒரு நேரம் ஒதுக்கி நம்ம குடும்பமா ஜெபிக்கிறோமா? அப்ப அந்த குடும்பத்துல சகோதரன் என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தைகளை, மன்னா இருக்கு, இரவின் கிரங்கள் இருக்கு, இந்த வார்த்தைகள், இது போக வேத வசனங்கள் இருக்கு, இதுல ஒரு அதிகாரங்களை வாசிச்சு அதை தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்லணும். சொல்லும் போதே அவருக்கு பயம் வந்துடும், சொல்லிட்டு நடக்கலன்னா பிரச்சனை ஆயிடும். அப்ப அவரும் அந்த ஒழுக்கத்துக்குள்ள வந்துருவாரு, குடும்பமும் அந்த ஒழுக்கத்துக்குள்ள வந்துடும். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த குடும்பம் இருப்பான், அவர் தான் நல்ல தந்தை, நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு மகன், இப்படிப்பட்டதா இருக்கணும். அதே போல அந்த சகோதரி தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கிறவங்களா இருக்கணும். தாய் எப்படியோ மகளும் அப்படிதான் இல்லைங்களா? அதுக்கு உங்களுடைய வசனம் இருக்கு, எசேக்கியேல் 16:44 வசனம், தாயை போல் பிள்ளை அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்றோம். ஏன் தந்தையை போல்னு சொல்லல அப்படிங்கும்போது, தாயை போல் அப்படிங்கும்போது, அருமையான சகோதரிகளை நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களுடைய பிள்ளைகள். அப்ப சகோதரன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த குடும்பம். அப்ப நம்ம தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்கும்போது நம்மளுடைய குடும்பம் அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நேரம் ரொம்ப கடினமா போயிட்டே இருக்கு, அதனால நான் சீக்கிரமா முடிக்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப கணவன் மனைவிக்குள்ள அநேகமா சண்டைகள் வரும் இல்லைங்களா? வீட்டுக்கு வீடு பாசப்படி, சண்டை இல்லாத குடும்பம் எதுவுமே இல்லை. இப்ப ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை வந்துருச்சு, இப்ப தெளிந்த புத்தி உள்ளவங்க குடும்பத்துல என்ன நடக்கும், யார் ஒப்புரவாகுவாங்க? இப்ப வீட்டுல யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துருச்சு, யாரு முதலாவது ஒப்புரவாகணும், கணவனா மனைவியா? நீங்க பேசணும் இல்லைன்னா நீங்க தூங்கிட்டீங்கன்னு நான் நினைச்சிருவேன். யாருங்க மனைவி, இவங்கெல்லாம் மனைவிங்கிறாங்க, நீங்க மனைவி தாங்க இருக்கீங்களா? யாரு ஒப்புரவாகணும், கணவனா மனைவியா? குடும்பத்துல ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரும், ஏதோ ஒரு காரியம் வந்துட்டே இருக்கும். யார் அந்த குடும்பத்துல சண்டை வந்தா முதலாவது ஒப்புரவாக வேண்டியது யார், கணவனா மனைவியா? இங்க சொல்லுவோம் இல்லைங்களா, இங்க கணவன் இங்க மனைவி. அப்ப யார் ஒப்புரவாகணும் சொல்லி வேதம் சொல்லுது. 1 Corinthians 11:3 அப்ப இங்க பார்க்கும்போது மனைவிக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை, அதே போல சபைக்கு யார் தலை? கிறிஸ்துவ தான் தலை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த முறையில வச்சுட்டு இப்ப நம்ம ஒரு சில காரியங்களை யோசிக்கலாம். கிறிஸ்து தேவன், இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், வரவே வராது. ஆனா யார் முதலாவது ஒப்புரவா இருப்பான்? கிறிஸ்துவா தேவன்? தெரியல இல்லைங்களா? அவங்க அன்பு அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கூடிய அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. இப்ப நம்ம வந்துடலாம், சபை கிறிஸ்து, இதுல யார் முதலாவது அன்பு கூர்ந்திருப்பா அப்படிங்கிறதுக்கு நம்ம வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். முந்தி எப்ப அன்பு கூர்ந்தார்? ரோமர் 5:8. சத்தியத்துக்குள்ள வந்திருக்கலாம். அப்ப யார் அந்த கிறிஸ்துவின் வளர்ச்சிக்குள்ள போய்கிட்டு இருக்காங்களோ அவங்க முதலாவது அன்பிக்கும். இல்லைங்க, அவங்க செஞ்சது தானே தப்பு அப்படின்னு கிறிஸ்து நம்மளை யோசிச்சிருந்தாருனா இன்னைக்கு நம்ம இங்க வந்திருப்போமா? அப்ப நம்மளுடைய பாவத்தை பார்க்கல, நம்முடைய மீறுதலை பார்க்கல, நம்முடைய அக்கிரமத்தை பார்க்கல. அவர் முந்தி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தபடினால் நம்முடைய குடும்பத்துல முதலாவது ஒப்புரவாக வேண்டியது அந்த குடும்பத்துல யாரு கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு போய்கிட்டு இருக்காங்களோ. இப்ப ரெண்டு பேருமே சத்தியத்துக்குள்ள வந்திருக்கலாம், போட்டி போடணும், அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நாம் பேசிடணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி முன்னரும் யாரு அப்படிங்கிற அந்த இதுல வந்து கிறிஸ்துவின் வளர்ச்சியில யாரு அதிகமா போய்கிட்டு இருக்காங்களோ அவங்க முதலாவது முந்தி அன்பு கூறணுமாம். அப்ப நம்மளுடைய குடும்பங்கள்ல வரட்டும், 2 நாள் இல்லை 4 நாள் ஆகட்டும், வரட்டும் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு இருக்கோமா, முந்தி அன்பு கூறுறோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வானம், வானத்துல நைட்ல பார்த்தா என்ன தெரியுது? சந்திரன். அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ். ஏன் ஃபர்ஸ்ட் சந்திரன் தெரியுது? அது பெருசா இருக்கிறதுனால. நட்சத்திரங்கள்லாம் ஏன் அப்புறம் தெரியுது? சின்னதா இருக்கிறது. அப்ப எது பெருசா இருக்கோ அதான் நம்ம கண்ணுக்கு முதலாவது தெரியும், எது சின்னதா இருக்கோ அது அப்புறம் தெரியும். ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம எதை பெருசா பாக்கிறோம்னா அவங்க குறைகளை பாக்கிறோம். குறைகளை நம்ம பெருசா பெருசா பார்க்கும்போது அவங்க செய்யறது, அதாவது கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குத்தம்பாங்க, அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா நாம என்ன பண்ணணுமா, அவங்க கிட்ட இருக்கிற நிறைகளை சந்திரனை போல பாக்கணுமாமா, குறைகளை என்ன பண்ணுமா, நட்சத்திரங்களை போல பார்க்க பழகணுமாமா. இருக்கும் குறைகளே இல்லாதவங்க யாருமே கிடையாது. அப்ப குறைகளை நாம வந்து சுருக்கிக்கிட்டு நிறைகளை பார்த்து பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல வந்து நாம் தெளிந்த புத்தி உள்ள ஒரு குடும்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கும். அதுலயும் அதிக பங்கு யாருக்கு இருக்குன்னா சகோதரிகளுக்கு இருக்கு. ஒரு தேவ மனிதன் நிக்கில்ஸ் ஒர்த் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அந்த சகோதரன் வந்து கிறிஸ்துவுக்குள்ள வரலைங்களாமா, ரொம்ப உதாரித்தனமா இருந்தாலும். அப்ப அவங்க மனைவிதான் சத்தியத்துக்குள்ள வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த சகோதரி என்ன பண்ணுவாங்களாம், ஜபங்களுக்கு எல்லாம் போவாங்களாம், இவர் ரொம்ப எதிர்ப்பாங்க. ஒரு நாள் என்னாச்சா, இரவு ஜபம் அப்படின்னு சொல்லி சகோதரி கிளம்பி போயிட்டாங்க. இவங்க போய் ஜபம் முடிச்சுட்டு அங்க இங்கிலாந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பணி உள்ளது. அப்ப வரும்போது இவங்க என்ன கேட்கணும், நைட்டு 1 மணி 2 மணிக்கு அப்படி வந்திருக்காங்க, கதவு இவர் கூட்டிட்டு உள்ள தூங்குறாரு. தட்டுனா திறக்கவே இல்லை, பேசாம தூங்கிட்டாங்க. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு கதவு திறந்து விடுறாராம். அந்த குளூர்ல விட நடிக்கிட்டு அப்படியே இருந்துட்டு இந்த அம்மா டக்குன்னு உள்ள போனாங்களாம். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், இருக்க துணியெல்லாம் டப்புன்னு எடுத்து வச்சு சூட்கேஸ் மூடி என்ன பண்ணிருப்போம், வெளியே வந்திருப்போம். போன உள்ள போனே சுட சுட டீ வச்சு முதலாவது அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க, இந்த அங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் இவங்க போய் டீ வச்சு குடிச்சாங்க. அடுத்த நாளே இவர் என்ன ஆயிட்டாரா, சத்தியத்துக்குள்ள வந்து பெரிய ஒரு தேவனால உபயோகப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்களா, சின்ன காரியம், சின்ன காரியம் தான், ஆனா எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை அங்க உருவாக்கிடுச்சு. நம்ம வீட்லயும் சின்ன சின்ன காரியங்கள்னால வர எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. விட்டு கொடுத்து போகும்போது, சமயோசிதமா நடக்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய குடும்பங்களும் தெளிந்த புத்தி ஆவி உள்ள ஒரு குடும்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததான் அந்த தெளிந்த புத்தி உள்ள ஆவி உள்ளவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து இந்த உலகத்தை குறிச்சதான ஒரு சரியான அறிவு உள்ளவங்களா இருப்பாங்க. அடுத்ததா பார்க்கும்போது அவங்க ஒரு நேர்மை நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்து பேப்பரும் பென்சிலும் திருடிட்டு வந்தா பையன் என்ன பண்ணுவான், ஜாமிட்ரி பாக்ஸை திருடிட்டு வருவான் இல்லைங்களா. நம்ம உடம்பு நல்லா இருந்துகிட்டு போன் பண்ணி ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் வரல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இவன் என்ன பண்ணுவான், இவனும் ஒரு பையன் சொல்லிட்டு இவனும் லீவ் போட ஆரம்பிச்சிருவான். ஒரு பையன் என்ன பண்ணானா, ஸ்கூல் முடிய போன உடனே ஒரு 1/2 hour திரும்பி வந்துட்டான், என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எங்க ஹெட் மாஸ்டர் இறந்துட்டாரு, அதனால எங்களுக்கெல்லாம் லீவு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். சரி அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அடுத்த சாயங்காலம் பார்த்தா இவங்க தாத்தா என்ன பண்றாராம், திண்ணையில உட்கார்ந்துருக்கிறாராம். அங்கிருந்து அந்த ஹெட் மாஸ்டர் வர்றாரு. ஹெட் மாஸ்டர் பார்த்தா தாத்தாவுக்கு ஹா அப்படின்னு ஒரே அதிர்ச்சி. அங்க தாத்தாவை பார்த்த உடனே அவனுக்கு ஆ அப்படின்னு ஒரே, அந்த ஹெட் மாஸ்டருக்கு ஆன்னு ஒரே அதிர்ச்சி. என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னங்க நீங்க செத்துட்டீங்கன்னு சொல்லி இல்ல பையன் லீவ் போட்டு வந்தான். அதாங்க எனக்கும் தெரியல, எங்க தாத்தா செத்துட்டாரு லீவு வேணும்னு சொல்லி தாங்க பையனும் என்ன பண்ணா லீவு கேட்டுக்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாத்தீங்கன்னா நம்ம குடும்பங்கள்ல நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், எப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளுடைய பிள்ளைகளும் பழகுவாங்க. ஆகவே இந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களுடைய வாழ்க்கையில நேர்மை காணப்படும். அடுத்ததான் அந்த தெளிந்த புத்தி உள்ளவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு குணலட்சணம் நிதானம். எந்த சூழ்நிலையிலும் அவங்க நிதானம் உள்ளவங்களா இருப்பாங்க. அதை குறித்து தான் விரிவாக்கங்கள் இருக்கு. நாம் வந்து இதோட நான் முடித்துக் கொள்கிறேன். அப்போ நம்ம பார்க்கும்போது நான் இந்த தெளிந்த புத்தி உள்ள ஆவி உள்ளவங்களா இருக்கும்போது நம்முடைய ஒழுக்கத்திலும் உலகத்தை குறித்ததான சரியான ஒரு அறிவிலும் நேர்மையிலும் நிதானத்திலும் வளர தேவன் தாமே நம் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.